الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كلامه العزيز وقرآنه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா நிலைமைகளையும் வல்லவன் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுமாறு தக்வாவை கொண்டு முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் உலகத்தில் அடியார்களை படைத்து அவர்களுக்கு செய்யக்கூடியவைகளையும் செய்யக்கூடாதவைகளையும் அழகாக வழிகாட்டியிருக்கிறான். அந்த செய்யக்கூடாத விஷயங்களில் ஒன்றுதான் அநியாயம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹும் வெறுத்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்மத்தார்களுக்கு படித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாவம் அநியாயம் என்பதாகும். கண்ணியமானவர்களே, இந்த அநியாயத்தை செய்தவர்களை அல்லாஹ் உலகத்தில் நிம்மதியாக வாழ வைக்கவில்லை, அவர்களை இழிவுபடுத்திதான் அவர்களை மரணிக்க செய்திருக்கிறான். அது ஒரு மனிதர் மனிதருக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருக்கலாம், ஒரு மனிதர் ஒரு சமூகத்திற்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறு காணி துண்டை அபகரிக்கக்கூடிய அநியாயமாக இருக்கலாம், அல்லது ஒரு ரூபாயை அநியாயமாக எடுத்தவராக இருந்தாலும் அத்துணை அநியாயத்துக்கும் அல்லாஹ் உலகத்தில் பதிலை கொடுத்ததின் பின்னால்தான் அவர்களை உலகத்தை விட்டு மரணிக்க செய்திருக்கிறான். வரலாறு நெடுகிலும் அநியாயம் செய்தவர்கள் நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரத்தை காண முடியாது. அது முஸ்லிம் அல்லாத ஒருவர் முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயமாக இருந்தாலும் சரி, முஸ்லிமான ஒருவர் முஸ்லிம் அல்லாத ஒரு நபருக்கு செய்த அநியாயமாக இருந்தாலும் சரி, அநியாயம் என்று வரும் பொழுது அல்லாஹ் யாரையும் மன்னிப்பது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் தன்னை பற்றி அவனை பற்றி சொல்லும் பொழுது நான் அநியாயக்காரன் கிடையாது, வமா அன பிதல்லாமில் அபீத், நான் அடியார்களுக்கு அணுவளவும் அநியாயம் செய்வோம் கிடையாது. அல்லாஹ் பல இடங்களில் இன்னல்லாஹ லா யஸ்லிமு நாஸ ஷைஆ, அல்லாஹ் அணுவளவும் யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது, இன்னல்லாஹ லா யஸ்லிமு நாஸ மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் ஒரு அணுவளவும் யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது, இது போன்ற அநியாயம் சம்பந்தப்பட்ட பல குர்ஆனிய வசனங்களை பல இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அல்லாஹ்வே சொல்கிறான், வமா லிஸ்ஸாலிமீன மின் நஸீர், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாருமே கிடையாது என்பதை அல்லாஹ் தெளிவாக அநியாயத்தை பற்றி குர்ஆனில் சொன்னது போன்று நபியவர்களும் அல்லாஹ் எதனை சொன்னானோ அதையும் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ஹதீஸில் குதுசியில் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து குல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய அடியார்களே, அநியாயம் செய்வதை நான் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். நான் யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது, எனக்கு முடியும், சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, நான் தான் உங்களை படைத்தேன், எல்லா விதமான விஷயங்களையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், அப்படி இருந்தும் நான் அணுவளவேனும் அநியாயம் செய்ய மாட்டேன். நான் அநியாயத்தை எனக்கே ஹராம் பண்ணியிருக்கிறேன், நான் ஹராமாக்கி இருக்கிறேன். என்னுடைய அடியார்களே, நீங்கள் உங்களில் இன்னொரு சகோதரருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரர் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கேவலப்படுத்த மாட்டார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பொய்ப்படுத்த மாட்டார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை இழிவுபடுத்த மாட்டார் என்ற போன்ற பல ஹதீஸ்களை நமக்கு காணலாம். புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள். 2040 to 2082 வரைக்கும் 42 ஹதீஸ்களை அநியாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரிவாயத் அதை ஹதீஸ்களை புகாரியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அநியாயம் என்று சொல்லும் பொழுது, அநியாயம் என்று நாம் பேசும் பொழுது நாம் பெரிய கண்ணோட்டத்தில் பேசுகிறோம். ஆனால் வதுஉ ஷை ஃபீ கைரி மஹல்லிஹி, எந்த இடத்தில் எதை வைக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் எதற்குரிய ஹக்குகள் இருக்கிறதோ அது அல்லாமல் வேறொன்று கொடுக்கப்படும் என்றால், வேறென்று சொல்லப்படும் என்றால், வேறொன்று காட்டப்படும் என்றால் அதுக்கு அநியாயம் என்று சொல்லுவோம். ஒரு மனிதர் ஒரு கூலிக்கு வீட்டை எடுத்திருந்தார். 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் கூலிக்கு இருந்து விட்டு சொல்கிறார், இது நான் கூலிக்கு இருந்த வீடு, 30 வருடம் நான் படித்திருக்கிறேன், இது என்னுடைய வீடு என்று யார் சொந்தம் கொண்டாடுவாரோ, லீகலி நாட்டு சட்டம் உலகத்துடைய சட்டம் சட்டத்தின் பிரகாரம் சரியாக இருந்தாலும் அதை அனுவலவும் அந்த காணியில் இருந்து, அந்த கடையில் இருந்து, அந்த வீட்டில் இருந்து ஒரு பகுதியும் அவருக்கு சொந்தமாக்க முடியாது. 100 வருடம் அல்ல, அவரின் பிச்சலங்கள் 100 பரம்பரைகள் வாழ்ந்தாலும் கூலி கூலிதான். கூலி வீட்டை யாருக்கும் சொந்தமாக்க முடியாது. அவருக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை அவர் ஒரு நாளும் ஹலாலாக்கிக் கொள்ள முடியாது. தன்னோட ஒரு காணி இருக்கிறது, ஒரு காணியோட இன்னொரு ஒரு கம்ப இன்னொரு தூணை இன்னொரு இடத்துல வைக்கிறார், ஒரு சினோரு பகுதியை எடுத்துக் கொள்கிறார், ஒரு சிவரை இன்னொரு வீட்டுல கட்டிவிட்டு இது என்னுடைய காணி தான் என்று சொன்னால் இதுக்கும் பேர் அநியாயம். அதனால்தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, மன் அகதல் அர்த ஷிபரன், யார் ஒரு சான் அளவு இந்த உலகத்தில் ஒரு சான் அளவு பூமியை அநியாயமாக இன்னொரு இடத்தில் எடுத்துக் கொள்கிறாரோ, துவீஃபஹு சபீஈன அர்த சபீஈ அர்தீன் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சான் அளவு இல்ல, நாளை மறுமை நாளையில் 7 பூமியின் அளவுக்கு அவர் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். கண்ணியமானவர்களே, அநியாயம் மிக தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் மிகப்பெரிய அநியாயம் என்று சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான். ஷிர்க், அல்லாஹுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம். ஏன் இது மிகப்பெரிய அநியாயம்? உள்ளத்தில் அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹ் அல்லாத ஒருவரை வைப்பது மிகப்பெரிய அநியாயம். இதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை பாவிக்கிறான், வமன் அஃலமு வமன் அஃலமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹி அய் யுஸ்கர ஃபீஹா ஸ்முஹு வஸஅ ஃபீ ஹராபிஹா. அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை நடத்த விடாமல் தடுக்கக்கூடியவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யார் என்பதை அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, இது அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம். உள்ளத்தில் இறைவனை வைப்பதை, உள்ளத்தில் இறைவன் அல்லாத ஒருவரை வைப்பதை அல்லாஹ் அஷ்ருக்குல் அவம் மிகப்பெரிய ஷிர்க் அப்துல் முல் அவம் மிகப்பெரிய அநியாயம் என்று வருகிறது என்று சொன்னால், அந்த அல்லாஹுவை சுஜூத் செய்யக்கூடிய, அந்த அல்லாஹுவை வணங்கக்கூடிய, அந்த அல்லாஹுவை ஞாபகம் செய்யக்கூடிய அந்த இடத்தை யார் தடுக்கிறார்களோ, யார் தடை செய்கிறார்களோ, அந்த இடத்தில் அல்லாஹுவை வணங்க விடாமல், அல்லாஹுவை துரி செய்ய விடாமல், அல்லாஹுவை திக்ர் செய்ய விடாமல் யார் தடுக்கிறார்களோ இவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த தலைப்பும் இந்த நாட்டு நிலை நாட்டுடைய நிலைமைக்கும் ஒரு ஒத்த தலைப்பாக இருக்கிறது. சென்ற வாரம் இதே நேரம் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் தம்புள்ள என்ற அந்த பள்ளியில் பல வருட காலமாக 40-50 வருடங்களுக்கு மேலாக முழுமையான எல்லா விதமான அட்டாட்சிகள் ஆதாரங்களோடு அந்த கட்டப்பட்ட பள்ளியாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நம்முடைய முஸ்லிம்கள் வரலாற்றின் முதலாவதாக பள்ளியில் ஜும்மா தொழுகை நடைபெறாமல் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் அந்த இடத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, சொல்வது யாரையும் ஆக்ரோஷப்படுத்துவதற்கோ ஆவேசப்படுத்துவதற்கோ அல்ல. அல்லாஹ்வுடைய மாளிகையில் கை வைத்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க நாடியிருந்தால் கட்டாயம் கொடுப்பான், ஒரு தவணையை கொடுப்பான். அந்த தவணையிலும் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் அவர்களுடைய இழிவும் அவர்களுக்குரிய கிடைக்கக்கூடிய பரிசு சன்மானம் ரொம்ப மோசமாகத்தான் இருக்கும். உலகத்தில் அல்லாஹ் அநியாயம் செய்தவர்களுக்கு தவணை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய சுன்னத்தை அல்லாஹ்வுடைய இந்த முறையை நாம் பார்க்கும் பொழுது அநியாயம் செய்தவர்களை உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிக்கவில்லை, காலம் கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாம் அழிக்க ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் நபிமார்களை அனுப்பினோம், ரசூல்மார்களை அனுப்பினோம், காலம் கொடுத்தோம், தீனை காதுக்குள் சொன்னோம். அதை மறுத்ததின் பின்னால் நிராகரித்ததின் பின்னால் தான் அவர்களை நாம் அழித்தோம், அவர்களை இல்லாமலாக்கினோம் என்ற சரித்திரங்களை ஆத், தமூத் இது போன்ற நபிமார்களின் பல சரித்திரங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நாம் யாரையும் சும்மா அழிப்பது கிடையாது. நேரம் கொடுப்போம், தவணை கொடுப்போம், காலம் கொடுப்போம், செய்த தவறை தவறென்று உணர்வதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அந்த தவறையும் உணர்ந்து மனமுரண்டாக யார் இருப்பார்களோ அவர்களை நாம் விட்டு பிடிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக பேசுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய முஸ்லிம்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஒரு அந்நிய சமூகத்தில் சேர்ந்து வாழக்கூடிய நாம், ஒரு அந்நிய ஏனைய மதங்களோடு மத சகோதரர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நாம், ஒரு சிறு மைனாரிட்டி, ஒரு அகல்லிய, ஒரு குறைந்த ஒரு சிறு சமுதாயமாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நாம், இப்படியான சந்தர்ப்பத்தில் இப்படியான அநியாயங்கள் பெரும்பான்மை சமூகத்தாரின் சில குண்டர்களின் சில மக்களின் மூலமாக ஏற்படக்கூடிய நேரம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஷரியத், நமக்கு நம்முடைய அழகான மார்க்கம் என்ன சொல்கிறது? மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நாம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய சில நபர்கள், அது பெரும்பான்மை சமூகம், இவர்களின் மூலம் முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்திற்கு வரக்கூடிய சவால்கள், இஸ்லாத்திற்கு வரக்கூடிய சோதனைகள் வரும் பொழுது முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்பதை கட்டாயம் விளங்க வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு அசம்பாவிதம், இப்படி ஒரு இன்சிடென்ட், இப்படி ஏதும் ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் நம்முடைய ரத்தம் குடிக்கிறது, நாமும் உடைக்கணும். அவன் நம்முடைய பள்ளியை தாக்கினால் நாம் அவருடைய வணக்க ஸ்தலத்தை தாக்க வேண்டும், அவர் நம்மை தாக்கினால் நாமும் அவர்களை தாக்க வேண்டும். அவர்களுக்கு முடியும் என்றால் நமக்கு முடியும், அவர்களுக்கு முடியும் என்றால் நமக்கு ஏன் முடியாது? இது போன்ற விஷயங்களை நாம் பேசி இஸ்லாத்துக்கும் தீனுக்கும் மாற்றமான ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் வெற்றி கிடைக்க முடியாது, ஒரு நாளும் வெற்றி கிடைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு பிரச்சனைகள், நமக்கு துன்பங்கள், நமக்கு சோதனைகள் வரக்கூடிய நேரம் குர்ஆனுடைய வசனம் இதேதான் நமக்கு படித்து தருகிறது. பிரச்சனை வரக்கூடிய நேரம் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்று விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். நபியோட காலத்தில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு இறக்கிய வசனம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையுடைய நேரத்தில் சஹாபாக்கள் பிணங்கிக் கொண்டார்கள், சஹாபாக்கள் பிரச்சனை பட்டார்கள். யார சொல்லலாம், அப்படி செய்யலுமா, எங்கள்ட்ட எவ்வளவு பலம் இருக்குது, எங்கள்ட்ட எவ்வளவு பவர் இருக்குது, இப்ப நாங்க மெஜாரிட்டி, இப்ப நாங்க மைனாரிட்டி அல்ல, எங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது என்று ஒவ்வொருவரும் அவர் அவருடைய கருத்தை சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். பல ஓரப்பிக்க நபியே, உம்முடைய இறைச்சிகளின் மீது சத்தியமாக லா யுஃமினூன், இவர்கள் முஃமினாக முடியாது. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த காலத்தில் வசனத்தில் சஹாபாக்கள் நபிகளாரோடு இருந்தார்களோ அந்த சஹாபாக்களை பார்த்து இறக்குகிறான், லா யுஃமினூன், இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஹத்தா யுஹக்கிமூ, உங்களை ஹாக்கிமாக ஆக்கும் வரைக்கும், உங்களை நீதம் செலுத்தக்கூடிய, உங்களை உங்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக உங்களை ஆக்கும் வரைக்கும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். எந்த விஷயத்தில், அவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகள், எனது பிரச்சனை வருதான், உங்களுக்கு முடிவு சொல்ல இல்லாது நபியிடத்தில் வாங்க என்ன தீர்ப்பு, உங்களோட விருப்பத்துக்கும் உங்களோட நிலைப்பாட்டுக்கும் உங்களோட ஆவேசத்துக்கும் உங்களோட உணர்வுகளுக்கும் வைத்து ஒரு முடிவை எடுக்க முடியாது. பிரச்சனை வருதா, பள்ளி அடைக்கப்படுதா, குரான் பற்றி வைக்கப்படுதா, முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களா, இப்படியான சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பிரச்சனை வரக்கூடிய நேரம் நீங்கள் இங்கே வரணும், நபியிடத்திலே வரணும், வேறெங்கேயும் போக கூடாது. ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், நபியிடத்தை வந்தால் நபியவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளணும். எப்படி தெரியுமா ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா யஜிதுன ஃபீ நுஃபூஸிஹிம் ஹரஜன் மிம்மா கதைத், நபியே நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லிட்டால் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு சொன்னால் உள்ளத்தில் என்னப்பா நபியும் இப்படி சொல்லிட்டாங்க, என்னப்பா நபியும் இப்படி செய்யறாங்க என்று ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய நேரம், மார்க்கம் வழிகாட்டக்கூடிய நேரம், அந்த ஈமானிய உணர்வு குறைவின் காரணமாக ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். பள்ளியோடைக்கு நாங்க பார்த்து கொண்டிருக்கிறதா, இஸ்லாம் நமக்கு ஜிஹாத சொல்லலையா, இஸ்லாம் நமக்கு ஜிஹாத கடமையாக இல்லையா, உசுர குடிக்க சொல்லிருக்கிறது, தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய பணத்திற்காக வேண்டி போரிட்டு மரணமானவரை ஜிஹாத் என்று சொல்லுது, அவர் ஷஹீத் என்று சொல்லுது, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக இன்னைக்கு போராடி மரணமானா என்னான்னு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் இந்த ஈமானிய உணர்வு இல்லாதால் கேட்கப்படுகிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த விஷயத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளணும். முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மாத்திரமல்ல, உங்களை முழுமையாக ஒப்படைச்சிட்டு நீங்க முழுமையாக அதைப்படி ஏற்று நடக்கணும். நபியிட முன்னால ஏற்றுக்கிட்டு வெளியே போயிட்டு ரெண்டு மூஞ்சி காட்ட வேணாம், நபி உங்களோட யார சொல்லலாம், சரி வெளியே போய் நபிமாய் நபி சொல்ற மாதிரி செய்யலாது, பரவாயில்ல என்ன செய்வோம் என்றும் சொல்ல வேண்டாம். தீர்ப்பு சொன்னாங்களோ அந்த தீர்ப்பை கபூல் செய்யுங்க, தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவோ வெளியே போய் அதன்படி நடந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இதே வசனத்தை வைத்துமாக்கள் சொல்கிறார்கள், இதே வசனத்தை உலமாக்கள் சொல்கிறார்கள், இன்று நபி கிடையாது, இந்த வசனத்துக்கு தீர்ப்பு சொல்வது யார், பிரச்சனை வரக்கூடிய நேரம் இதுக்கு தீர்ப்பு யார், நபிகளார் இருந்தால் நபியிடம் வந்து கேட்பார்கள், நபி அவர்கள் கிடையாது, யாரை ஹாக்கியமாக ஆக்குவது, உலமாக்களுடைய தெளிவான கருத்து தான் கண்ணியமானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் தான் ஹாக்கியம், குர்ஆனும் ஹதீஸும் என்ன வழி காட்டுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆனும் ஹதீஸும் என்ன வழி காட்டுகிறது, பிரச்சனை வரக்கூடிய நேரம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை முன்னோக்குங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள், முடிமான வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீளுங்கள், உங்களை ஒப்புமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை தான் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, வேறு வேறு விஷயங்களில் நாம் இறங்குவதை விட இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் மீளுவோம். சரி, அப்ப நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்வது கிடையாதா, இப்படி துவாலே இருந்துட்டா சரியா, நாம் ஒன்றுமே செய்வது கிடையாதா என்று யோசித்தால் அதற்கும் இஸ்லாம் அழகான முறையை நமக்கு சொல்லி தருகிறது. கண்ணியமானவர்களே, நம் எல்லாருக்கும் அழகான ஒரு பாடம் தான் மக்காவுடைய காலம். நபி அவர்கள் 13 வருஷ காலம் மக்காவில் இருந்தார்கள். மைனாரிட்டி, ஒரு சிறிய சமுதாயம், மெஜாரிட்டி முஸ்லிம் அல்லாதவர்கள், குஃபார்கள், குறைஷிகள், விக்கிரகங்களை வணங்கியவர்கள். ஆனால் அந்த தாருல் குஃபர், அந்த குஃபருடைய பூமியில் தான் அல்லாஹ் காபாவை வைத்திருந்தான். அந்த காபாவுக்குள் 360 சிலைகளையும் அல்லாஹ் வைத்திருந்தான். அல்லாஹ் வைத்திருந்தான் என்றால் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த சிலையை உள்ளே வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். பெண்ணியமானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நபிவர்கள் 13 வருட கால மக்காவில் ஒரு சின்ன சமுதாயம், ஒரு அக்கல்லியா, ஒரு மைனாரிட்டி, நபிவர்கள் என்ன ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்? காபத்துல்லாவுக்கு சிலையை வச்சு கொண்டிருக்கலாமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம், சிலையை உடைக்கணும், சிலையை தகர்க்கணும் என்று ஒன்றுமே நபிவர்கள் பேசியதே கிடையாது. அல்லாஹ் 40வது வயதில் நுபுவத்தை இறக்கிய நேரம் 3 வருடங்கள் ரகசியமான தாவத்து செய்தார்கள். ரகசியமான தாவத் 3 வருடங்கள். நபியர்களுக்கு தெரியும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம், தீனுல் இஸ்லாம் உலகத்தில் உண்மையான மார்க்கம், மேலங்கு போகிறது. நபியவர்கள் ஒரு நாளும் சத்தம் போட்டது கிடையாது, நாம் உண்மையானவர்கள், நமக்கு உரிமை இருக்குது, இது நம்முடைய பூமி, இது நபியவர்கள் நபிமார்கள் கட்டிய ஆலயம், அதனால் நபிமார்கள் கட்டிய ஆழத்திற்குள் நாம் இந்த விஷயத்தை வைக்கக்கூடாது என்று நபியவர்கள் போராடவில்லை. காரணம் கண்ணியமானவர்களே, நாம் இருப்பது ஒரு அந்நிய நாட்டில், நாம் இருப்பது ஒரு மைனாரிட்டியாக, நாம் இருப்பது ஒரு சிறு சமுதாயமாக, சிறுபான்மையினராக இருக்கிறோம். நபியர்கள் படித்து தருகிறார்கள், நீங்கள் சிறுபான்மையினராக இருந்தால் உரிமையை பாதுகாக்கவும் வேண்டும், அது முறையோடு செய்யவும் வேண்டும். இஸ்லாத்தை சொல்கிறார்கள் 3 வருடம் ரகசியமாக. அல்லாஹ் 3 வருடத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஆயத்திறக்குகிறான் நபியவர்களுக்கு, நபியே பகிரங்கமாக கூட குடும்பத்தை அழைப்பீராக. நபியவர்கள் 3 வருடத்திற்கு பின்னால் தான் பகிரங்கமாக இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள். அதுவரைக்கும் இந்த உண்மையை வெளிப்படுத்தி நாம் தைரியசாலிகள், நாம் கொண்டு வர வேண்டும் என்று நபியவர்கள் சொல்லவும் இல்லை, வழிகாட்டவும் இல்லை. கண்ணியமானவர்களே, 13 வருடங்கள் மக்காவில் இருந்து விட்டு நபியவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அந்த 13 வருட காலத்தில் நபியவர்கள் அந்த மக்களோடு ஜிஹாத் செஞ்சது கிடையாது, ஜிஹாதுடைய ஆயத்துகள் இறங்கியதும் கிடையாது. காரணம் கண்ணியமானவர்களே, நாம் சிறுபான்மையினர், ஆனால் நமக்கு உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை நாம் முறையோடு பெற வேண்டும். காபாவில் தவாப் செய்ய முடியாது, காபாவை சுற்றி தவாப் செய்ய முடியாது, தவாப் செய்யாமல் இருக்கிறார்கள், பகிரங்கமாக சொல்ல முடியாது, சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறார்கள், செய்து கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் ஒரு நாளில் இந்த விஷயத்தை நமக்கு தருவான், தெளிவாக்குவான் என்று உறுதி இருந்தது. கண்ணியமானவர்களே, இந்த மக்களுடைய வாழ்க்கை தான் நமக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை. நாம் சிறியொரு சமுதாயம், சிறுபான்மையினர், பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிறோம். எப்படி மக்கால காபத்துல்லா இருக்கிறதோ அது மாதிரி அல்ஹம்துலில்லா இஸ்லாமிய நாடுகள் இல்லாத பல நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த நாட்டில் பாதுகாக்க வேண்டும் முறையோடு. கண்ணியமார்களே, 2500 மேற்பட்ட பள்ளிவாள்களை தந்திருக்கிறான், 250 மேற்பட்ட மதரசாக்களை தந்திருக்கிறான், 9000 மேற்பட்ட உலமாக்களை தந்திருக்கிறான், 11000 மேற்பட்ட மாணவர்கள் மதரசாவிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமார்களே, இது ஒவ்வொன்றும் நம்முடைய நியமத்துகள், ஒவ்வொன்றும் நம்முடைய நியமத்துகள், இதை பாதுகாக்க வேண்டும் முறையோடு. கண்ணியமானவர்களே, இன்னொரு உதாரணம் தான் நமக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய இஸ்லாம், சுல்ஹ் ஹுதைபியா. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை கேட்பதற்கும் கஷ்டமான ஒரு உடன்படிக்கை. நபியவர்கள் ஹிஜ்ரி 7 ஆண்டு மதீனாவுக்கு போய் மதீனா தாருல் இஸ்லாம் மெஜாரிட்டி முஸ்லிம்கள், இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தாருல் குஃபர் மைனாரிட்டியாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு உம்ராவுக்காக வந்து வருகிறார்கள். கொஞ்சம் நல்ல யோசிங்கள், மெஜாரிட்டி மதீனா முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகிறார்கள். இந்த முஸ்லிம்கள் ஒரு இபாதத்தை செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வருகிறார்கள். மக்கா இன்னும் மைனாரிட்டி, ஹிஜ்ரி 7 எல்லா பலவும் இருக்குது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, பெரிய பெரிய சஹாபாக்கள், மதீனாவில் பத்ர், உஹத், இது போன்ற பல யுத்தங்களில் வெற்றி பெற்ற ஒரு அனுபவம். இது எல்லாத்தையும் மீட்டுக் கொண்டுதான் ஹிஜ்ரி 7 அன்று ஹுதைபியாவுக்காக உம்ராவுக்காக இனி வருகிறார்கள். மக்காவுக்கு நியூஸ் போகிறது, மக்காவுக்கு செய்து போகிறது. நபியவர்கள் ஒரு பெரிய படையோடு மக்காவுக்கு வருகிறார்கள். உடனே ஹுதைபியா என்ற இடத்தில் முற்றுகையிடப்படுகிறார்கள். 20 கிலோமீட்டர் இருக்குது மக்காவுக்கு, அந்த கபாவுக்கு போய் சேர்றதுக்கு அந்த 20 கிலோமீட்டருக்கு முன்னால் நபியவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அந்த அக்ரிமெண்ட் எல்லோருக்கும் தெரியும், 4 அக்ரிமெண்ட் அடிக்கப்படுகிறது. முதலாவது அக்ரிமெண்ட், இந்த வருஷம் உங்களுக்கு யாருக்கும் உம்ரா செய்ய முடியாது, வார வருஷம் நான் உம்ரா செய்யலாம். தன்னிவாரங்களே, இப்படியான முக்கியமான நாலு அக்ரிமெண்ட்கள் அடிக்கப்பட்டதின் பின்னால் சஹாபாக்கள் கொதித்தெழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு பொறுமையாக இருக்க முடியாது. நபி அவர்கள் எந்த அளவு இறங்கி வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இதை நாம் முஸ்லிம்கள் உரிமையை விட்டும் போக வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. உரிமையை எப்படி பேணினார்கள், எப்படி பாதுகாத்தார்கள் என்று சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, கடிதம் எழுதுகிறார்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். சுஹைல் கேட்டான், இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் எங்களுக்கு தெரியாது யார் என்று. பிஸ்மிக் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு தெரியும். அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எழுதுங்க, அர் ரஹ்மான் அர் ரஹீம் வெட்டினார்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், நபியர்கள் என்ன செய்கிறார்கள், ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பெயரை வெட்டுகிறார்கள், ரஹீம் அல்லாஹ்வுடைய பெயரை வெட்டுகிறார்கள். சொன்னாங்க நபியும், அதை இல்லாமல் ஆக்குங்க. பிஸ்மிக் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சொல்லுங்க, ஒரு சஹாபியும் எந்த ஒரு சஹாபியும் நபியோருடைய பேரை அழிப்பதற்கு முன் வரவில்லை. சொல்கிறாங்க, யார சூழல்லா, பேரெல்லாம் அழிச்சு இப்படி நாங்க பணிஞ்சு போறதுக்கு எந்த தேவையும் கிடையாது. முழு சக்தி இருக்குது, மக்களை போய் யுத்தம் செய்வோம். தனிவார்கள் நபியர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் படிச்சு இல்ல, நான் உண்மை எனக்கு எழுத தெரியா, இடத்தை காட்டுங்க நான் அதை அழிக்கிறேன். அழிறது இல்ல, அவங்க இடத்த காட்டினாங்க. நபி அவங்க அந்த முஹம்மது ரசூலுல்லா, அந்த ரசூலுல்லா என்ற வார்த்தைய அழிச்சிட்டாங்க. இவ்வளவு தூரம் இறங்கி வந்தாங்க. இன்னொரு கவலையான சம்பவம் கந்தியமானவர்களே, அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த அக்ரிமெண்ட் உடைய நேரம், மக்கள் இருந்து யாராவது ஒரு முஸ்லீமாகி மதீனாவுக்கு வந்தால் அவர் ஒப்படைக்கணும் என்று ஒரு அக்ரிமெண்ட் எழுதக்கூடி எழுதி சைன் பண்ணியாச்சு. அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கையில சங்கிலி எல்லாம் பிச்சுட்டு ஓடி வராங்க. ஓடி வரக்கூடிய நேரம் அந்த அக்ரிமெண்ட் எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. சுஹேல் சன்னத்துல பலார்னு அடைஞ்சிட்டு சொன்னாரு, அக்ரிமெண்ட் எழுதி இருக்குது, இப்ப நீ எங்கள் பக்கம் தான் வரணும், இங்க வரக்கூடாது. கொஞ்சம் இந்த ஒரு பிக்சர் யோசிச்சு பாருங்க, இது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க கன்னிமார்களே. இஸ்லாத்துடைய அக்ரிமெண்ட் அடிக்கப்படுது, முஸ்லிமாகி ஒருவர் அந்த இடத்துக்கு இஸ்லாத்துக்கு வரப்போகிறார். நபியவர்கள் சொல்கிறார்கள், அபு ஜந்தல் மக்காவுக்கு போங்க, அக்ரிமெண்ட் எழுதியாச்சு, உங்களுக்கு தாருல் இஸ்லாம் மதீனாக்கு வரையலாது. அபு ஜந்தல் அழுகிறார்கள், யார சூழல்லா, முஸ்லிமாகி வந்தேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தேன், நான் மக்காவுக்கு போனால் என்னை இவர்கள் அநியாயம் செய்வார்கள், என்னை இவர்கள் கொலை செய்வார்கள் என்று சொன்னதும் நபியவர்கள் சொன்னார்கள், அபு ஜந்தல் இஸ்பிர் வஹ்தசிப், பொறுமையா இருங்க, அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க, நீங்க மக்காவுக்கு திரும்பி போங்க என்று அந்த அக்ரிமெண்ட் அனுப்பினார். அபு ஜந்தல் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கு முன்னால் அழுது கொண்டு போகிறார்கள். உமர் ரலியல்லாஹுவுக்கு தாங்க முடியாது, உமர் ரலியல்லாஹுவுக்கு பொறுத்து கொள்ள முடியாது. கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட தீன் உண்மைதானா, அவங்க பாத்தியில இருக்கிறாங்க தானே என்று கேட்டதற்கு நபி அவங்க சொன்னாங்க, காலு கால பலா, உண்மைதான். கேட்டாங்க, அவலஸ்னா அலா தீனில் ஹக் அஹும் அலல் பாத்தில், யா ரசூலல்லாஹ், நாங்க சத்தியத்திலையும் அவங்க அசத்தியத்திலையும் தான் இருக்கிறாங்க என்று நபியோட ஒரு காரசாரமாக கேட்டாங்க. நபி அவங்க ரொம்ப அமைதியா கால பலா. ரெண்டாவது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க மூத்தானால் நராச இருப்பாங்க, நாங்க மூத்தா போனா சொர்க்கத்தை இருப்போம், யார சூழல்லாம், ஏன் விட்டு கொடுக்கணும், யுத்தம் செய்வோம், நேர சொர்க்கத்துக்கு போவோம், இப்படி ஜனிய இறங்கி வர வேண்டிய தேவை கிடையாது என்று உமர் ரலியல்லாஹு சொன்ன நேரம் கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள், உமர் பொறுமையா இருங்க, தாங்க முடியாத ஆக்ரோஷம் நம்முடைய வாலிபர்களுக்கு வர மாதிரி. சொன்னாங்க, யார சூழல்லாம், இப்படி இறங்கி போக இயலாது. சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுன்னு சொன்னாங்க, அபூபக்கர் என்ன நபி அவங்க செய்யறாங்க, இவ்வளவு இறங்கி வர தேவை இருக்குதா. சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன வார்த்தை நபி அவங்க சொன்னாங்களோ அதே வார்த்தையை தான் ரிபீட் அபூபக்கர் ரலியல்லாஹுவும் உமர் ரலியல்லாஹுவுக்கு சொன்னாங்க. சொன்னாங்க, கூடுதலான ஒரு வார்த்தை, உமர் நீங்க யோசிக்க வேணாம், இது உங்களுக்கு கைதாகத்தான் நடக்கும், நலவுதான் நடக்கும். கண்ணியவார்களே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் வஹீ இறக்கினான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியவர்களே, ஏ ரசூலே, இன்னா ஃபதஹ்னா லக், நாம் உங்களுக்கு ஒரு தெளிவான வெற்றியை தந்துட்டோம், ஃபத்ஹம் முபீனா, தெளிவான மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று உங்களுக்கு வந்த நேரம் உமரதுன்னு கேக்குறாங்க, யா ரசூலல்லா, இந்த சுல்ஹ் ஹுதைபியாவுடைய இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் வெற்றின்னு சொல்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, ஆம், இதுதான் வெற்றின்னு சொன்னாங்க. வெளிரங்கத்தில் பார்த்தால் பெரிய தோல்வி. நபியோருடைய பேர் வெட்டப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பேர் வெட்டப்படுகிறது, அபூஜந்தல் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள், அல்லாஹ் ஆயத்திருக்குகிறான், இதுதான் வெற்றி என்பதாக. கண்ணியவர்களே, இந்த வசனத்துக்கு பின்னால் வளமாக்கள் ஒரு பெரிய சம்பவத்தில் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 7க்கு பின்னால் தான் அல்லாஹ் இஸ்தாத்தை மிக பலப்படுத்தினான். அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அவர்கள் இஸ்தாத்தை எதிர்த்த மிகப்பெரிய வீரர்கள். இஸ்தாத்துக்குள்ளே நுழைந்தார்கள். கண்ணியமானவர்களே, நான் ரொம்ப தூர செல்லவில்லை, சமீபத்தில் மாவண்ணல்ல பகுதியில் பள்ளியை தகர்த்த பலர்கள் இஸ்தாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ரொம்ப சீரழிந்த நிலைமையில் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியில் கை வைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய நிலைமையும் வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதாயத்துக்கெல்லாம் நேரம் கொடுப்பான் உள்ளுக்கு வந்தால். அதே போன்று உஸ்மான் இப்னு அபி தல்ஹா, மிகப்பெரிய ஒரு பெரிய சஹாபி, அவரும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு நபர், அவரும் இந்த ஹுதைபியாவுக்கு பின்னால் தான் இஸ்லாத்துக்கு நுழைந்தார்கள். ஏன் இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை முஸ்லிம்களுடைய குணங்களையும் முஸ்லிம்களுடைய இந்த அமைப்புகள் முறைகளையும் பார்த்தவர்கள் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கால ட்வின் டவர் தாக்கப்பட்ட நேரம் முஸ்லிம்கள் அநேகமான பேச்சு கொடுக்கிறார்கள், எனக்கு இஸ்லாம் என்ற வார்த்தை தெரியாது. ஆனால் ஊடகத்தில் மீடியாக்களில் இஸ்லாம் டெரரிஸ்ட் என்பதை நான் படித்தபொழுதுதான் என்ன இஸ்லாம், முஸ்லீம் என்றால் யார் என்பதை படித்தேன். இன்று ஆக கூட முஸ்லிம்கள் ஒரு வருடத்தில் இஸ்லாத்தை வரக்கூடிய இந்த சராசரியை பார்த்தால் அமெரிக்காவில்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நலவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும். இப்படி நபியவர்கள் ஒரு மைனோரிட்டியாக இருக்கக்கூடிய நேரம் நடந்து கொண்ட விதத்தை நமக்கு படித்து தருகிறார்கள். மதீனாவில் இருந்து மக்காவுக்கு போய் தவாஃபு செய்யாமல் திரும்பியவர்கள் அல்லாஹ் மூன்றே மூன்று வருடத்தில் அல்லாஹ் மக்காவை எந்த சண்டையும் இல்லாமல், யாருடைய உயிருக்கும் எந்த ரத்தமும் சொட்டாமல் அல்லாஹ் அந்த மக்காவை நபியுடைய கரத்திலே கொடுத்தான். இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் வரக்கத்தின் காரணமாக கண்ணியமார்களே, வேறங்கத்தில் பார்க்கும் பொழுதும் நாம் சகிப்பதற்கு கஷ்டமா இருக்கும். அதனால் தான் கண்ணியமார்களே, இப்படியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய ஆத்திரத்தையும் நம்முடைய உணர்வுகளையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் மற்ற மாற்று மதத்தருடைய உணர்வுகளையும் மதித்து, எல்லோரும் அல்ல, சிலர்கள் இந்த செய்தியை செய்திருக்கிறார்கள், அந்த முஸ்லிம் அல்லாத அந்த பள்ளியை சூடுள்ள அந்த சிங்கள மக்கள் சொல்கிறார்கள், நமக்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது, நாம் செய்தது கிடையாது, யாரோ வெளியிருந்து வந்த மக்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கொழும்பில் இருக்கக்கூடிய அநேகமாக இந்த மத வழிபாட்டு தலங்களில் இருக்கக்கூடிய அநேகமான இந்த புத்த பிக்குகள் சொல்கிறார்கள், இது கண்டிக்கப்பட வேண்டியது, இவர்கள் செய்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரம் நாம் மாற்றமான நம்முடைய நடத்தைகள், மாற்றமான பேச்சுக்கள், மாற்றமான செயல்கள் அந்நியவரின் மனதை புண்படுத்தும் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, அது நம்முடைய வெற்றிக்கு ஒரு தடையாக மாறும். காரணம் கண்ணியமானவர்களே, உலகத்தில் நடந்த மிகப்பெரிய அநியாயம் தான் முஸ்லிம்களுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய அநியாயம், தாத்தாரிகள் முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயம். 40 நாளில் 20 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். என்ன நடந்தது? முஸ்லிம்களில் ஒருவர் முஸ்லிம் அல்லாத அந்த தாத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மங்கோலியர்கள் இவர்களை, அவர்களின் உரிமைகளை, அவர்களின் ஹக்குகளை பறித்தார்கள், கொலை செய்தார்கள், உடைமைகளை கொள்ளையடித்தார்கள். அந்த மங்கோலியர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றார்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? ஒரு மலையின் மீது ஏறினார்கள். முஸ்லிம் அல்லாத மங்கோலியர்கள், நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளும் கண்ணியமார்களே, அந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏறி மலையின் மீது சொன்னார்கள், ஏ முஸ்லிம்களின் இரட்சகனே, நீ உண்மையான இரட்சகனாக இருப்பாய் என்று சொன்னால் இந்த அநியாயக்காரர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், நீ உதவி செய்வாயா என்று அந்த மலையில் இருந்து அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் எந்த ஒரு முஸ்லிம் சமூகம் சிறப்பாக வாழ்ந்தார்களோ அந்த முஸ்லிம் சமூகத்தை கீழ்சாதியாக ஆக்கிய அந்த சரித்திரம் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தளவு அசிங்கப்படுத்தினார்கள் என்றால் பலான எடுத்து நாய்களின் கழுத்தில் கட்டி ஓட விடுவார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி அனாச்சாரம் செய்வதற்கும் நம்முடைய ஒரு செயல்தான் காரணமாக இருந்தது. செய்வதற்கு முன்னால் யோசித்துக் கொள்ளணும், நான் செய்வதை மாற்று மதத்தை புண்படுத்துமா, மற்றவர்களை பாதிக்குமா என்பதை யோசிக்கணும். தாத்தாளுடைய சம்பவம் இதைதான் நமக்கு சொல்கிறது. நம்முடைய சகோதரர்கள் மாற்று மதவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள். அல்லாஹ் 40 லட்சம் முஸ்லிம்களை அழித்து 20 லட்சம் முஸ்லிம்களை அழித்து விட்டார். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ் அல்லாத அல்லாஹ் அல்லாதவை வணங்கக்கூடிய ஏனைய மதத்தவர்களை ஏச வேண்டாம். வலா தசுப்புள் அதீனையுள்ளா, எடுத்து பாருங்கள், திரட்டி பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு மதத்தையும் திட்ட வேண்டாம், எந்த ஒரு மதத்தினரையும் திட்ட வேண்டாம். நீங்கள் திட்டினால் கிடைக்கக்கூடிய ரிப்ளை என்ன தெரியுமா? அல்லாவை திட்டுவார்கள் அறிவில்லாதின் காரணமாக. அல்லாவை திட்டுவார்கள் என்றால் அல்லாவுடைய விஷயங்களுக்கு தடை செய்வார்கள், பள்ளியில் சொல்லவிட மாட்டார்கள், பள்ளியை உடைப்பார்கள், பிராண பத்து வைப்பார்கள். எப்பொழுதும் நீங்கள் அவர்களுக்கு வேறு விஷயங்களை செய்தால். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அந்நியவர்கள் புண்படக்கூடிய நிலைமையில் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் நடந்துடக் கூடாது. ஏதோ ஒரு அடிப்படையில் பள்ளி உடைக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பள்ளி மீண்டும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் பல முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஏற்பாடையும் செய்திருக்கிறான். எந்த புண்ணிய பூமி என்று சொன்னார்களோ, இன்றொரு மந்திரி சொல்கிறார், அது புண்ணிய பூமி அல்ல, அது புண்ணிய பூமிக்கு வெளியால் இருக்கக்கூடியது. ஆனால் பள்ளியை எக்காரத்து கொண்டும் யாருக்கும் உடைக்க முடியாது என்று அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திர் மூலம் அல்லாஹ் இந்த வார்த்தையை வெளியாக்கி இருக்கிறான். நிலைமைகள் சுமூகமாக ஆகிக்கொண்டு வரக்கூடிய இந்த நிலைமையில் நாம் மாற்றமான விஷயங்களை செய்ய போனால் கண்ணியமானவர்களை விரைவு கூடும். நாம் முஸ்லிம்கள் தைரியம் இருக்குது, உரிமை இருக்குது. இந்த உரிமையெல்லாம் நாங்கள் வெற்றி பார்க்கணும். இஸ்லாம் என்ன எப்படி உரிமையை காட்டுது, மக்கள் நபியும் எப்படி நடந்து கொண்டாங்க, மதீனாவிலிருந்து மக்களை வந்து பின்னால் எப்படி நடந்து கொண்டாங்க என்ற விஷயங்களை பார்க்க வேண்டுமே தவிர கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கரிசனையா இருக்கணும். சில மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், என்ன வீட்டடைச்சா பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய வீட்டடைச்சால் நான் சும்மா இருக்க மாட்டேன், ஜிஹாது செய்யணும். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் ஜிஹாதுக்கு அனுப்பக்கூடிய நேரம், சஹாபாக்களை ஜிஹாதுக்கு அனுப்பக்கூடிய நேரம், மரணத்திற்காக நீ போகிறார், இதுக்கப்புறம் நான் திரும்பி வர்றதில்லை, நான் மௌத்துதான் என்று போகக்கூடிய அந்த மக்களுக்கும் நபியுடைய கட்டளை சின்ன பிள்ளையில கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, அடிபட்டு குற்றீராக இருக்கக்கூடிய காயத்தோடு இருக்கக்கூடியவர்களை கொல்லக்கூடாது, எந்த ஒரு மரங்களையும் சேதப்படுத்த கூடாது, எந்த பொருட்களையும் சேதத்தை உண்டு பண்ணக்கூடாது என்று யுத்தத்திற்கு போகக்கூடிய நேரம். தனிவார்களே, இது யுத்தத்துடைய நேரம் அல்ல, இது யுத்தமும் அல்ல. யுத்தம் என்று வரும் பொழுது யுத்தம் செய்வோம், ஆர்ப்பாட்டம் என்று தேவைப்படும் பொழுது ஆர்ப்பாட்டம் செய்வோம். ஆனால் இது ஆர்ப்பாட்டத்துடைய யுத்தத்துடைய ரத்தம் சிந்தக்கூடிய வேறு வேறு முறைகளில் செய்யக்கூடிய ஒரு தருணம் அல்ல. நம்முடைய உரிமையை முறையோடு நாம் கேட்கக்கூடிய தருணம். அல்லாஹ் நல்ல பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் யார் பள்ளியில் கையை வைத்தார்களோ அவர்களின் முடிவு என்ன என்பதை குர்ஆனில் ஒரு சின்ன சூராவில் சொல்லிவிட்டார். நம் எல்லாருக்கும் பாடமான சூரா சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, அந்த வரக்கூடிய சூரா. இந்த சூராவில் அல்லாஹ் சூரத்துல் ஃபீல் யானையுடைய சூரா என்று பெயரை வச்சு முழு உலகத்துக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த சூரா என்ன சொல்வது தெரியுமா? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கையை வைச்சவர்கள் இப்படிதான் நாசமா போனார்கள். யாரெல்லாம் கை வைப்பார்களோ, அது எந்த அரசியலாக இருக்கலாம், அரசியல் கட்சியாக இருக்கலாம், நேரடியாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம், கை வைத்தால் கண்ணியமார்களே முடிவு இவர்களுக்கு கிடைத்த முடிவுதான். இவர்கள் எதிலே வந்தார்கள்? பள்ளி உடைக்க, அல்லாஹ்வுடைய மாளிகை உடைக்க, ஒட்டகத்தே வந்தார்கள். அல்லாஹ் இவர்களை நொறுக்குவதற்கு ஒட்டகத்தில் யானையில் வந்தார்கள். அல்லாஹ் யானையை தேர்ந்தெடுக்கவில்லை, அல்லாஹ் இவர்களை அழிப்பதற்கு தேர்ந்தெடுத்ததை சின்ன பொடிக்கற்கள். பெரிய பெரிய ஆயுதத்தை கொண்டு அல்லாஹ் இவர்களை விரட்டவில்லை. யானை படையில் வந்தவர்களை அல்லாஹ் விரட்டினால் எனக்்குரியது எந்த கிறிஸ்டியோடுக்கும் சொந்தமானதல்ல. ஒரு பில்டிங் கட்டி வக்ஃப் செய்து விட்டார், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இதை பள்ளிவாசலாக கொடுத்து விட்டேன் என்று அக்ரிமெண்ட் கூடிய வார்த்தையை சொல்லிவிட்டால் அது அல்லாஹ்வுக்குரியதாக மாறிவிடும். அதை விற்க இயலாது, அதை இடம் மாற்ற இயலாது, ரீலோகேட் பண்ண முடியாது. இது போன்ற விஷயங்களை ஹராம் என்று தெளிவாக ஷரியத் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அதனால் இது அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ் பாதுகாப்பான், கியாமத் வரைக்கும் பாதுகாப்பான். அந்த உறுதியோடு நாம் இருக்கிறோம், அந்த துவாவோடு இருக்கிறோம். ஆனால் நாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய நடத்தைகள் மாறுபாடாக ஆகும் பொழுது ஏனைய இன்னும் பல சிக்கலை சந்திக்க வேண்டிய நிலைமைகள் உண்டாகும். அதனால் கண்ணியமானவர்களே, பல பல இடங்களில் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களின் உணர்வுகளை அடக்கிக் கொள்ளாமல் அந்த ஈமானிய உணர்வின் குறைவின் காரணமாக வேறு விதமான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். நாம் கூடும் கூடாது என்று பேசுவதை விட எது சிறந்தது சிறந்ததை அல்லாஹ்வின் பக்கம் முன்னின்றி நாம் கையெஞ்சி துஆ கேட்போம். அதனாலதான் அகிலங்கு ஜம்மியத்துலமா எல்லா பள்ளிவாசலுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள், ஜும்மா துறையைக்கும் பின்னால் வெளி பள்ளியில முத்தத்துல இடம் இருக்கும் என்று சொன்னால், வெளி பள்ளியில முத்தத்துல இடம் இருக்கும் என்று சொன்னால் வெளியே போய் நம்முடைய எதிர்ப்பை காட்டுவோம் துஆவின் மூலம், சுலோகத்தின் மூலம். டயரை பத்த வச்சு, பொம்மை பத்த வச்சு, டயரை பத்த வச்சு ஸ்லோகத்தை பிடிச்சி அல்ல, துஆவின் மூலம் நாம் காட்டுவோம். உலகம் இஸ்லாத்துக்கு பயப்படக்கூடிய ஒரே ஒன்றுதான் முழு உலகமும் பயந்தது முஸ்லிம்கள் கையேந்தினால். முஸ்லிம்கள் கையேந்தும் பொழுது உலகத்தார் பயந்தார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயமும் எப்படியான சக்திகள் செய்யலமோ அப்படி செய்யுங்க, உங்களை பற்றி ஒரு அச்சம் அந்நியிடத்துல வரும், உள்ளத்துல வரும். நாம் கையை தூக்கினால் அச்சப்படுவார்கள். அதனால சொல்கிறோம், எங்க வெளியிடம் இருக்கிறோம் வெளியே போவோம். வெளிய பள்ளி இடம் இல்லையா, பள்ளியில் இருந்து நாங்கள் துஆ கேட்போம், அல்லாஹ்விடத்தில் விஷயத்தை சொல்லுவோம், அதற்குரிய நடவடிக்கைகளை முறையோடு எடுப்போம். அல்லாஹ் நம்முடைய இந்த முடிவுகளையும் முறைகளையும் நல்ல முடிவுகளாகவும் நல்ல முறைகளாகவும் ஆச்சரியவானாக. கனிமாரர்களே, கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன், இது போன்ற விஷயங்கள் தொடரலாம், இது போன்ற விஷயங்கள் தொடரலாம். இன்று ஒரு பள்ளி என்று நாளை மறுபள்ளி அல்ல. எத்துணை அம்சங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக வந்தாலும் பதில் ஒன்றே ஒன்றுதான், ஹதீஸும், இது அல்லாத எந்த ஒரு இடத்திலும் தீர்வு கிடையாது. இந்த வெள்ளிக்கிழமைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பிளாக் ஃப்ரைடே, அப்படி ஒரு ஃப்ரைடே கிடையாது கண்ணியமானவர்களே. கருப்பு வெள்ளிக்கிழமை, அது கருப்பு ஜூலை, முஸ்லிம் அல்லாதவர்கள் வைத்தறி அவர்களுடைய பழக்கம், அவர்களுடைய வழக்கம். வெள்ளிக்கிழமை செய்யுதுல் ஐயாம், நாட்களின் தலைவன், சிறந்த நாள். இந்த நாளுக்கு போய் சும்மா நடக்கல் என்று அது பிளாக் ஃப்ரைடே என்று சொல்வது முஸ்லிம்களுடைய பழக்கமும் அல்ல, அது நம்முடைய முறையும் அல்ல கன்னிமார்களே. கருப்பு அது வேற்று மதத்தினுடைய பழக்கம், கருப்பை வேற்று பேர்களை சொல்வது நமக்கு எல்லாமே நல்லதுதான். எதுவும் நடப்பது நம்முடைய ஈமானும் எல்லா விஷயங்களும் நலவுக்காக விண்ணதம் நடைபெறுகிறது. ஆனால் ஏதும் முசீபத்துகள் வரக்கூடிய நேரம் நாம் என்ன சொல்கிறோம், இது வஷரு இலைய நபியவர்கள் சொல்வார்கள், வல் ஹுர் வல் கைரு குல்லுஹு மின்க, யல்லா கைர் எல்லாம் உன்னிட்ட இருந்தான், ஷர் எல்லாம் எனக்கிட்ட இருந்தான் என்று நபியவர்கள் ஒழுக்கத்தையும் படித்து தந்திருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, இதுக்கு பின்னால் என்ன விஷயங்கள் வந்தாலும் நாம் அதை குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து முறையோடு உலமாக்களில் வழிகாட்டலில் நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் பிரச்சனை சுமூகமாக முடியும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் அல்லாஹ் தீர்வை வைத்திருக்கிறான். இந்த நாட்டில் 1000 வருடத்துக்கு மேலால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு அரசாங்கத்திற்கும், எந்த ஒரு முஸ்லிம் அல்லாத சமூகத்திற்கும் நாம் எந்த ஒரு அநீதமும் இதுவரைக்கும் செய்தது கிடையாது. நாம் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாலும் சுதந்திரம் கிடைத்ததின் பின்னாலும் யாருக்கும் அணுவலமும் அநியாயம் செய்தது கிடையாது. நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், யாரெல்லாம் பள்ளியையும் முஸ்லாத்தையும் கைவிட்டார்களோ அவர்கள் நிலைமை, காத்தாங்குடி பள்ளியை தொழுவக்கூடி தொழக்கூடிய நேரம் யார் கை வைத்தார்களோ அவர்கள் நிலைமையும் இன்றிருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். மாற்றுமத சகோதரர்கள் விளங்கி இருக்கிறார்கள், நம்முடைய முஸ்லிம்களின் உடைமைகள் பள்ளியில் கை வைத்தவர்கள் அல்லாஹ் இன்று அவர்களை உலகத்தில் தலை நிமிர வைக்கவில்லை, தலை குனிய வைத்திருக்கிறார். அதனால் கண்ணியமார்களே, அந்த ஈமானி உணர்வோடு நாம் எதையும் குர்ஆனையும் ஹதீஸையும் முன்னிறுத்தி நாம் வழிகாட்டுறோடு மஷூராவோடு செய்வோம் என்று சொன்னால் எல்லா காலத்திலும் அல்லாஹ் நிலவை வைத்திருக்கிறான். எனவே மஷூராவுக்கு கட்டுப்படுவோம், தலைமைத்துவத்தில் கட்டுப்படுவோம். குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை முன்னிறுத்தி நாம் அமல்களை
செய்வோம், வேறு வித கொள்கைகள், வேறு வித கருத்துக்கள், வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நாம் பிறந்து விடுவோம், பிரிந்து விடுவோம். நன்மைகள் நம்மை வந்தடைவதில் நமக்கு சிக்கலாகிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நேரம் தாவை அதிகப்படுத்துவோம். நோன்பு நோட்டு, நேற்று அதிகமான பேர் நோன்பு நோட்டு இருந்தார்கள், பல விஷயங்கள் நடைபெற்று இன்று துவாவுடைய ஒரு அமைப்பும் இருக்கிறது. துவாவிலும் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவானா? யாரா நம்முடைய நிலைமைகளை சீராக்குவாயாக? நமக்கு வரக்கூடிய எல்லா பல முசீபத்திலும் நீ கேருவாயாக. யா அல்லாஹ், பள்ளி உன்னுடைய சொத்து. யா அல்லாஹ், நீ அதை பாதுகாப்பாய், நீயே முடிவு செய்திருக்கிறாய். ஆனால் பள்ளியை நீ பாதுகாத்தவர்களை நீ சொருக்கத்து பெண்களா ஆக்கியிருக்கிறாய். ஒரு பள்ளியை கூட்டிய ஒரு பெண்மணியை சுருக்கத்து பெண்ணாக ஆக்கியிருக்கிறாய். ஒரு பள்ளியின் கொப்பையை நீ வெளியே போட்டு ஒரு பெண்ணையை நீ உயர்த்திருக்கிறாய். பள்ளியை உயர்த்தக்கூடியவர்களை நீ உயர்த்துகிறாய், பள்ளியை தாழ்த்தக்கூடியவர்கள் நீ தாழ்த்துகிறாய். நம் அனைவரையும், ஒவ்வொரு முஸ்லிமையும், உன்னுடைய மாளிகையை, உன்னுடைய இல்லத்தை உயர்த்தக்கூடியவர்களாக ஆக்கியருவாயாக. நல்ல குறைகளை மன்னித்தருவாயாக. மற்றவருடைய குறையை எங்களுக்கு காட்டாமல் உங்களுடைய குறையை எங்களுக்கு காட்டினாயே
For more lectures, visit slhub.com.